அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. டிசம்பர் மாதம் 9 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யோ ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை இந்தியா இடையிலான சீபா என்ற பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தில் இலங்கை கையெழுத்திடாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருப்பது குறித்த செய்தி, இதன் பின்னணி குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்,
இந்த இருதரப்பு ஒப்பந்தமான இலங்கைக்கு எந்த விதமான இலங்கையில் உள்ள தொழில் நெருங்குதலுக்கோ சாதகமாக இருக்க முடியாது. இதுவா இந்தியா இந்தியாவுக்கு மட்டுமேதான்.
சென்னை பெருவள்ளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் பெரும் பாதிப்பு, பலரின் வாழ்வாதாரங்கள் இழந்திருப்பதாக பார்க்கப்படும் பின்னணியில் ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாளின் சோகம்.
தண்ணி வந்ததுல என் வீட்டுல எல்லாமே போயிருச்சு. ஒண்ணு கூட இல்ல, கட்டுற துணி கூட, இது யாரோ கொடுத்த துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கேன், எல்லாம் போயிருச்சு. இவ்வளவு நாளா 15 ஆட்டோ ஓட்டுறேன், என் வீட்டுக்கார இருந்து 10 ஆயிடுச்சு. எல்லாம் உழைப்பு ஒண்ணு கூட இல்ல, எனக்கு எல்லாமே போயிருச்சு.
சென்னை வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விரிவான செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஆப்கானிஸ்தான் தென் பிராந்தியத்தில் உள்ள விமான நிலையம் ஒன்றின் மீது தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் 37 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கனரக ஆயுதங்களுடன் வந்த தாலிபான்கள் அங்குள்ள வலுவான அரணை உடைத்து உள்நுழைந்ததை அடுத்து சண்டை ஆரம்பித்துள்ளது. தீவிரவாதிகளில் ஒருவர் இன்னமும் விமான நிலையத்திலிருந்து போரிட்டு வருகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு நேட்டோ மற்றும் ஆப்கானிய ராணுவ தலைமையகங்கள் இணையாக அமைந்துள்ளன. இந்த தாக்குதலை நடத்திய மற்றைய 9 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில தாலிபான் தீவிரவாதிகள் விமான தளத்திற்கு அருகிலுள்ள பள்ளிக்கூடம் ஒன்றை கைப்பற்றி தமது சகாக்களின் தாக்குதலுக்கு உதவும் வகையில் அங்கிருந்தபடி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர்.
தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் தமது அரசாங்கத்திற்கும் இடையே கிடப்பில் உள்ள சமாதான பேச்சுக்களை மீள ஆரம்பிக்க உதவுமாறு ஆப்கானிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் சஹாஹுதீன் ரப்பானி பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்லாமாபாத்தில் மாநாடு ஒன்றில் பங்கேற்ற நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ள நிலையில் ரப்பானி அங்கு உரையாற்றினார். தாலிபான் தலைவர் முல்லா ஓமர் பலியாகி 2 ஆண்டுகளானது என ஆப்கானிஸ்தான் கண்டுபிடித்த பின்னர் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தாலிபானுக்கும் ஆப்கான் அரசாங்கத்திற்கும் இடையே சமாதான பேச்சுக்கள் முடங்கி போயிருந்தன.
கிழக்கு யுக்ரைனில் அரச படையினருக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையினருக்கும் இடையில் 2014 ஆண்டு முதல் நடந்த மோதலில் 9,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அங்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் அமலில் இருக்கின்ற போதிலும் வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் ஆகியன கிளர்ச்சியாளர்கள் வசம் உள்ள பகுதிகளுக்கு ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்தும் வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணையரின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் வாழும் சுமார் 30 மக்கள் மருத்துவ வசதி, இருப்பிடம் மற்றும் சமூக சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு சித்திரவதைக்கு உட்படுத்தல், சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தாமை போன்ற மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாகவும் ஐநாவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரச படையினரால் முன்னெடுக்கப்படும் சித்திரவதை மற்றும் ஒருதலைபட்சமான தடுப்பு காவல் போன்றவை தொடர்பிலும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சிறிய கிளர்ச்சி போராளிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கடைசியாக இருந்த ஹோம்ஸ் மாவட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறி வருகின்றனர். ஆயுததாரிகள் 300 பேர் வரையிலானோர் 100 வரையிலான குடும்பங்களுடன் இன்று வெளியேறுவார்கள் என எதிர்பார்ப்பதாக நகரின் ஆளுநர் தெரிவித்தார். ஆண்டுகளாக நீடித்த மோதல்களின் பின்னர் ஹோம்ஸ் பகுதியை முழுமையாக அரசாங்கத்திடம் விட்டுச் செல்கின்றனர். இது உள்நாட்டில் கடைபிடிக்கப்படும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும்.
அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்டு டிரம்பை நாட்டிலிருந்து தடை செய்ய கோரும் ஒரு மனு ஒன்றில் பிரிட்டனைச் சேர்ந்த 150,000 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இது தெளிவுபடுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சியின் வேட்பு மனுவை எதிர்பார்த்திருக்கும் டொனால்டு டிரம்ப் முஸ்லிம்கள் அமெரிக்காவுக்குள் வருவதை தடை செய்ய வேண்டும் என்று கூறியதை அடுத்து பரந்தளவிலான விமர்சனங்களுக்குள்ளாகியிருக்கிறார். கலிபோர்னியா சென் பெர்னாடினோவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து அவரின் இந்த கருத்து வந்திருக்கிறது.
பாரிஸில் கடந்த மாதம் பட்டக்லான் இசை அரங்கில் தாக்குதல் நடத்தியிருந்த 3வது தற்கொலை தாக்குதலாளியையும் பிரெஞ்சு காவல்துறையினர் இனம் கண்டுள்ளனர்.
Il a été identifié, il appartient maintenant au procureur de la République François Molin.
இந்த தாக்குதலில் 90 பேர் பலியாகி இருந்தனர். ஸ்ட்ராபோக் நகரைச் சேர்ந்த 23 வயதான ஃபவுத் முகமது அகாத் இஸ்லாமிய அரசு குழுவில் இணைந்து கொள்வதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சிரியாவிற்கு சென்றிருந்தார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை இந்தியாவுடன் போடப்படவிருந்த சீஃபா என்கிற அனைத்தையும் உள்ளடக்கும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்தியாவுடன் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கம் கையொப்பமிட மாட்டாதென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா ஆண்டுவ வினத் நமக்கிங் இந்தியாவை சமூக சீபா கியூசும் அச்சங்கரன் பவாய் மே சீபா கியூசும மகின் ரக்கியா நத்தி இந்திய உடுத்திக்கே அண்ட ஸ்ரீலங்கா.
இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் சீபா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட போவதாக அரசாங்க மருத்துவர்களின் சங்கம் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளதாக தெரிவித்தார். இது முற்றிலும் தவறானது என்று கூறிய பிரதமர் விக்ரமசிங்கே, சீபா ஒப்பந்தத்தையோ இல்லாவிட்டால் வேறொரு பெயரில் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க மாட்டாதென்று அறிவித்தார். கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் சீபா ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அப்போதைய அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, அதன் மூலம் எமது நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்ததாக தெரிவித்தார். இதன்படி எமது அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் இந்தியாவுடன் சீபா ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
சீபா கியூசோ வெனோட ஆர்த்திகா தாக்ஷன கியூசுமக்
ஆனால் பொருளாதார மற்றும் தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒப்பந்தம் ஒன்றை இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாதென்று தெரிவித்தார். இவ்வாறான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்னர் எதிர்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், நாடாளுமன்றம் ஆகிய நிறுவனங்களுடன் ஆராய்ந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்ட பின்னரே இது சம்பந்தமாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். ரணில் விக்ரமசிங்கேவின் இன்றைய அறிவிப்புக்கு முக்கிய காரணமாக இலங்கையின் மருத்துவ, சட்ட மற்றும் பிற தொழில்சார் அமைப்புகளிடமிருந்து வந்த எதிர்ப்பே காரணம் என்று கருதப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் காட்டிய எதிர்ப்புக்கு என்ன காரணம் என்று இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் லதாகரன் நல்லையா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
கை சாத்துறப்படுறதுக்கு முதல் நிச்சயமாக அந்த நாட்டில் உள்ள உயர்நிலையில் உள்ள தொழில் நெருங்கர்களோட அனிவார கட்டாயமாக வந்து நாங்கள் வந்து இதை நாங்கள் கட்டாயமாக கலந்துரையாடல் வேண்டும். இதுவரைக்கும் இது தொடர்பாக எந்த விதமான ட்ரேட் யூனியன்களோ அது ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்களோ இது இந்த விதமான கலந்துரையாடல்களோ இது சம்பந்தமான விவாதம் கூட ஏற்படுத்தப்படவில்லை. அடுத்தது இந்த இருதரப்பு சேவைகள் என்று சொல்ற நேரம் நாங்கள் கட்டாயமாக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்தியா. உதாரணத்துக்கு இலங்கையில் உள்ள பாத்தீங்கன்னா இலங்கையில ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லும் போது நல்ல தரத்தில் உள்ள சேவை வழங்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அதாவது தொழில் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்தியா எடுத்துக்கணும் இந்த தேவை உண்மையா சீப்பா அந்த ஒப்பந்தம் தேவை இலங்கைக்கு இல்லை இந்தியாவுக்குத்தான். இதால எந்த விதத்திலையும் இலங்கையில் உள்ள நாங்கள் அதாவது தொழில் நெறிஞர்கள் எந்த விதமான நன்மையும் பெறப்போவது இல்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலும் படி கிட்டத்தட்ட இந்தியாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 1.5 மில்லியன் என்ஜினியர்ஸ் என்ற தரத்தில் உள்ளவர்கள் வெளியிடுறார்கள். அதே நேரம் இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டுக்கு 2000 என்ஜினியர். அதே நேரம் இந்திய பத்திரிகைகள் கூறுது, எங்களுக்கு உடனே காட்டக்கூடிய வசதிகள் இல்லை, நான் கூறுது கிட்டத்தட்ட அந்த என்ஜினியர்கள் வந்து 46 குவாலிபிகேஷன் வந்து குவஷனபிள். ஸோ நாங்கள் எந்த காரணம் அதாவது இலங்கை இந்தியாவில் இருக்கிற தொழில் இன்மை வந்து எமங் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது தொழில் நெருஞ்சலே இருக்கின்ற இந்த வேலைவாய்ப்பு வீதம் மிக மிக கூட.
ஆனால் இவர்கள் எல்லோரும் வந்து இந்த ஒப்பந்தம் போட்டவுடன் எல்லோருமே இலங்கைக்கு வந்து எல்லோருமே இலங்கையில் வேலை செய்து விடுவார்கள், வேலை பெற்று விடுவார்கள், வேலைக்கு போட்டி போடுவார்கள் என்று நீங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கிறீர்களா?
ஆமாம், எல்லோரும் இல்லாட்டியும் நிச்சயமாக இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நிறைய வேலைவாய்ப்புகளை தேடி இலங்கைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்
இருக்கு. அதே போல இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இலங்கையிலிருந்தும் நீங்கள் இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தையிலே போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த சந்தை திறந்துவிடப்படுகிறது அல்லவா, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அப்படி என்று கூற முடியாது. ஏனென்றால் வந்து இந்தியாவில் சொல்றது மிகவும் சனத்துக்கையிலையும் வந்து அதாவது வேலை வாய்ப்பின்மை கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு நாடு. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வளர்ந்து வருகின்ற நாடு மாதிரி இந்தியாவும் வளர்ந்து வருகின்ற நாடு. ஆனால் நீங்க அனுவலா ஜிடிபி அந்த வருமானம் ஆண்டு வருமானம் எடுத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் இலங்கையில $3,600 ஜிடிபி. அதே நேரம் இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா 1,600 ஜிடிபி. அதாவது வந்து அங்கே வந்து இங்க இருக்கின்ற அதே அந்த தொழில் நெருங்கர்கள் இந்தியாவில போய் அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கிற அந்த நிறுவனங்களிடமோ இல்லாட்டி அரசு நிறுவனங்கள் இதுலயோ போட்டி போட்டு வேலை செய்யக்கூடிய நிலைகள் இருக்காது, நிச்சயமா இருக்காது. இந்த இருசேரப்பு ஒப்பந்தமானது இலங்கைக்கு எந்த விதமான இலங்கையில் உள்ள தொழில் நெருங்கர்களுக்கோ இங்குள்ள வேலை இங்குள்ள இந்த தொழில் நெருங்கர்களுக்கு சாதகமாகவாக இருக்க முடியாது. இதுவா தனிய இந்தியா அதாவது அயல்நாடா இந்தியாவுக்கு மட்டுமே நன்மை.
இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் லதாகரன் நல்லையா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பணிப்பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை உருவாக்கும்படி இலங்கை அரசுக்கு உத்தரவிடுமாறு கோரி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுச் செல்லும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டங்களை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் பெண்கள் முகம் கொடுத்து வரும் இன்னல்களை ஆராய்ந்த பின்னர் தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் தெரிவித்தார். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக வெளிநாட்டு அமைச்சர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி அமைச்சர், சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். வேலைவாய்ப்புகளை பெற்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் எமது பெண்கள் பல தண்டனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சில பெண்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ், இன்னும் சிலரை கற்களினால் அடித்துக் கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எமது நாட்டின் பணிப்பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டங்கள் இல்லாதமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ், இவ்வாறான சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் கடந்த காலத்தில் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனவே பணிப்பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டங்களை அமுல்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரிய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் விடுதலை புலிகளால் புதைக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கருதப்படும் தங்க நகைகளை தோண்டி எடுக்க முயற்சித்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும்படி பருத்தித்துறை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே விடுதலை புலிகளினால் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் தங்க நகைகளை தோண்டி எடுக்க முயற்சித்ததாக சொல்லப்படும் ஒரு சம்பவம் தொடர்பில் சிங்கள சினிமா நடிகை, ஒரு சட்டத்தரணி, ஒரு காவல்துறை அதிகாரி ஆகிய 3 பேரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் காவல்துறையினருக்கு இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. யாழ்குட நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள மான்காடு என்ற இடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட தங்க நகைகளை சிலர் கடந்த மாதம் 20 தேதி தோண்டி எடுக்க முயன்றதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேரை நெல்லியடி காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். பருத்தித்துறை நீதிமன்றம் அவர்களை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணைகளின் ஒரு திருப்பமாகவே சட்டத்துறை, காவல்துறை மற்றும் சினிமா ஆகிய துறைகளைச் சார்ந்த 3 பேர் இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன என காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்களிடம் கேட்டபோது அந்த மூவரையும் நீதிமன்ற விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு பருத்தித்துறை நீதவான் உத்தரவிட்டிருப்பதை உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவத்தில் மேலும் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருந்ததை அடுத்து சுமன்மணி, கல்யாண ரத்னவின, அமாமலினி என்ற நடிகை, காமினி தர்மதாச என்ற சட்டத்தரணி, நிமல் ரத்நாயக என்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிய 3 வரும் 17 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் புதையல் தோண்டப்பட்டதா அல்லது எல்டிடி துப்பாக்கி அமைப்பினர் புதைத்து வைத்திருந்த தங்க நகைகள்தான் தோண்டப்பட்டதா என்ற விவரம் இன்னும் தெளிவாகவில்லை. ஆயினும் பூமிக்கடியில் உள்ள எந்த பொருளை தோண்டினாலும் புதைப்பொருள் ஆராய்ச்சி திணைக்கள சட்ட விதிகளின் கீழேயே நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற நோட்டீஸுக்கு அமைவாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இல்லையேல் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்படலாம் என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக செய்திகள். சென்னையின் வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்கும்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமருக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 4 முறை வெள்ளம் பெருக்கெடுத்திருப்பதால் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் தங்களது விலை உயர்ந்த பொருட்களை இழந்திருப்பதாகவும் அரசு அளிக்கும் நிவாரணம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு சில ஆலோசனைகளையும் ஜெயலலிதா இந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். காப்பீடு செய்யப்பட்ட பொருட்களுக்கான காப்பீட்டு கோரிக்கைகளை விரைவாக பரிசீலிப்பது, வங்கிக் கடன்களை மறு அட்டவணை செய்வது, வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தனிநபர் கடனாக 5 லட்சம் ரூபாய் வரை வழங்குவது, வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உதவும் வகையில் மார்ச் மாதம் வரை அவற்றுக்கு 1000 ரூபாய் ரத்து செய்வது உள்ளிட்ட யோசனைகளை முன்வைத்திருக்கும் ஜெயலலிதா இவற்றை நிறைவேற்ற உதவுமாறு பிரதமரை கோரியுள்ளார். இதற்கிடையில் சென்னையில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை திமுக தலைவர் கருணாநிதி நேரில் பார்வையிட்டார். காலை 10:30 மணியளவில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள நெடுஞ்செழியன் நகர், சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் பாலம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வெள்ளச்சேதத்தை பார்வையிட்ட அவர் சிலருக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். நாளையும் தாம்பரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் திமுக தலைவர் பார்வையிடுவார் என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த பிற கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். சென்னை பொறுத்தவரை இடைவெளி விட்டு ஓரிரு முறை மழை பெய்யும். வரும் நாட்களில் படிப்படியாக வட தமிழகத்தில் மழை குறையும்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளி கல்லூரி வளாகங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை, காஞ்சிபுரத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு December 13 வரை விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன். தலைநகர் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையை வெளியிடுவதில் தமிழக அரசுக்கு என்ன சிக்கல் ஆராய்கிறார் மீண்டும் முரளிதரன்.
கடந்த December 2 சென்னை நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் இதுவரை தமிழக அரசால் முழுமையாக வெளியிடப்படவில்லை. December 2 பிந்தைய மழை வெள்ளத்தில் சென்னை, கடலூர் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த இரு நகரங்களிலும் மழை வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் அறிவிக்கும் நிவாரணத் தொகைகளின் மூலமாகவே உயிரிழப்புகள் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருகின்றன. சென்னை நகருக்குள் வெள்ளம் புகுந்த December 2 இன்று வரை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் நிவாரண அறிக்கைகளின்படி உயிரிழந்த 107 பேரின் உறவினர்களுக்கு நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த அறிக்கைகளில் November பெய்த மழையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கும் நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்டத்தில் மட்டும் இந்த வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளியிடம் கேட்டபோது அவர் இதுகுறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதில் இருக்கும் சிக்கல்கள் குறித்தும் தன்னால் பேச முடியாது என்றும், பின்வரும் செய்தியை மட்டுமே தன்னால் தெரிவிக்க முடியும் என்றும் BBC தமிழோசையிடம் அவர் கூறினார்.
மாண்புமிகு முதலமைச்சரின் உத்தரவுப்படி சென்னை மாவட்டத்தில் வெள்ள நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட அந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி வந்து நேற்று தொடங்கப்பட்டது. அது தொடர்ந்து நடந்து வருகிறது. 21 மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 3000 அலுவலர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு 21 கல்யாண மண்டபத்தில் வைத்து நேற்று எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்றது தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றே கணக்கிடும் பணி ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த வெள்ளத்தின் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் தனித்தனி சம்பவங்களில் பலர் உயிரிழந்திருக்கும் செய்திகள் தொடர்ந்து ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் மழை வெள்ளம் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 29 பேரின் உறவினர்களுக்கு தமிழக முதலமைச்சர் இன்றும் நிவாரண உதவியை அறிவித்திருக்கும் நிலையில் இம்மாதிரியான அறிவிப்புகள் பல நாட்களுக்கு தொடரும் என்றே தெரிகிறது.
முரளிதரன். சென்னை பெருவெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளில் பெரும் பாதிப்பு, பலரின் வாழ்நாள் சேமிப்பெல்லாம் ஒரே நாளில் வெள்ளத்தில் போனதால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கின்றன. இதுபோன்ற ஒரு குடும்பம்தான் சென்னை ஆட்டோ ஓட்டுநர் ஆண்டாளின் குடும்பமும். அவரது சோகம் என்ன? அதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
கோட்டூர்புரம் பகுதியில் வசித்து வரும் பெண் ஆட்டோ ஓட்டுநரான ஆண்டாள் தானும் தனது மகளும் அனைத்து உடைமைகளையும் இழந்துள்ளதாக கூறி வருத்தம் வெளியிட்டனர். மேலும் தான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை இழந்த போதும் கூட தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொண்டதாகவும், ஆனால் இந்த திடீர் இழப்பு தனக்கும் தனது மகளுக்கும் தாங்க முடியாத வருத்தத்தை உண்டாக்கியுள்ளதாக அவர் கூறினார்.
தண்ணி வந்ததுல என் வீட்டுல எல்லாமே போயிருச்சு, ஒண்ணு கூட இல்ல, கட்டுற துணி கூட இது யாரோ கொடுத்த துணியை போட்டுட்டு உட்காந்துருக்கேன், எல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ நாளாக 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன், வீட்டுக்கார இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் உழைப்பு ஒன்றும் கூட இல்லை எனக்கு, எல்லாமே போயிடுச்சு. 5 நாள் நாங்கள் ரோட்லேயே உட்காந்துருந்தோம், இங்கே கூட வர முடியல, தண்ணி சரியான தண்ணி சுழல் அடித்து போச்சு. எங்கள் அம்மா, நான், எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா, என் பொண்ணு, 5 பேரும் அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துருந்தோம். எப்படி சொல்கிறதுனே தெரில, என் துக்கம் எனக்கே என்னாலே எனக்கே தேத்திக்க முடியல. என்ன என் பொண்ணோட படிப்பு, புக்கு, லேப்டாப்பு, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் ஒன்று கூட எனக்கு மிஞ்சலை, கட்டுற துணி கூட மிஞ்சலை, எல்லாம் போயிடுச்சு. ஆட்டோ நான் ஒரு கிட்டத்தட்ட 25 நாளாகவே ஓட்டலை. தண்ணி மொதல் ஒரு வாட்டி இடுப்பளவு வந்தது, இந்த மாதத்துலேயே 3 வாட்டி தண்ணி வந்துருச்சு எங்கள் வீட்டில், அப்புறம் முட்டியளவு வந்தது, இந்த வாட்டி வீடே முழுகிடுச்சு. வண்டி ஓட்டவே இல்லை நான், சுத்தமாக கையில் வருமானமும் இல்லை, வண்டியும் ஓட்டலை, வீட்லேயும் தண்ணி, நஷ்டம் மேலே நஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் சராசரிக்கு நிவாரணம் அறிவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா எங்களுக்கெல்லாம் பாதிப்பு ரொம்ப அதிகம். எனக்கெல்லாம் என் உழைப்பே இல்லை, என் உழைப்பே 15 வருஷமாக உழைச்ச உழைப்பே போயிடுச்சு. இது சராசரிக்கு 5000 ரூபா கொடுக்கறது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரையுமே கணக்கெடுக்கும், யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ போயிருக்கு. இப்போ கீழ் வீடுன்னா இங்கே கீழ் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பாதிப்பு, டாக்குமெண்ட் கூட எடுக்காமல் வெளியில் போயிட்டாங்க, ரொம்ப பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கணக்கெடுத்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் அவங்க வீட்டு பொருளுங்களை வாங்கி வச்சு சாப்பிட்ற அளவுக்காச்சும் அவங்களுக்கு செய்யணும்
என்றார் கோட்டூர்புரத்தில் வசித்து வரும் பெண் ஆட்டோ ஓட்டுநரான ஆண்டாள். அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீடு என்பது போதுமானது கிடையாது என்றே அப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான பொதுமக்கள் கூறினர்.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன், சென்னை வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு எந்த அளவுக்கு காப்பீட்டு நிறுவன உதவிகள் கிடைக்கும் என்பது குறித்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரி ஸ்ரீகாந்த் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது வந்து ஒரு பெருத்த சேதம் தாங்க. இது ஒரு சுமார் 2500 to 3000 crore வரைக்கும் சேதம் அடைஞ்சிருக்குங்க.
2000 to 3000 crore அப்படிங்கிறது வந்து காப்பீட்டு துறைக்கு வரப்போற ஒரு கிளைம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல ஏற்பட்ட இழப்பே இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்களா?
அதாவது
யாரெல்லாம் வந்து இந்த 2000 to 3000 crore கிளைம் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கம்பல்சரிங்க, அண்ட் கார்பரேட்ஸ் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க, இண்டிவிஜுவல்ஸ் வீடு அதெல்லாம் அவங்க இன்சூரன்ஸ் பண்றது கிடையாது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் கம்பெனிஸோட ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்லேயும் தான் கிளைம் வருங்க. வீடு இன்சூரன்ஸ் ரொம்ப 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 கம்மிங்க, நெக்லிஜிபிள், ஒரு 80-90% இன்சூரன்ஸே ஆகலைங்க. இந்த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்க, வீடு, கண்டன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அதெல்லாம் ஒரு 80% மேலே இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. அதெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ரொம்ப, வெஹிக்கிள் இன்சூரன்ஸில் தான் இன்சூரன்ஸும் அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்லேயே தான் உங்களுக்கு கிளைம் வருது.
அதே சமயத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆற்றோரம் இருந்த குடிசைவாசிகள் மட்டுமல்லாமல் கணிசமான நல்ல வீடுகளில் வாழ்ந்த நடுத்தர வர்க்கம், மேல் தட்டு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுடைய வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் பலருடைய வீடுகளில் மின்னணு சாதனங்கள், ஃப்ரிட்ஜு, ஏசி மிஷின், அப்புறம் மிக்சி கிரைண்டர்லேருந்து பல பொருட்கள் வந்து பயனில்லாமல் போயிருக்குன்னு கேள்விப்படுறோம். அப்போது அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்களுடைய இழப்புக்கு பெரிய அளவில் இந்த இன்சூரன்ஸ்
சேர்த்து, பெரிய அளவில் இன்சூரன்ஸ் இல்லைங்க, ஒரு 10% கூட கவர் ஆகலைங்க.
இப்போது வாகன இன்சூரன்ஸ் தான் அதிகமாக வந்து கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வாகன இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற போதே கூட சில புரிதல்கள் இருக்கு. அதாவது அந்த வாகனம் வந்து நின்ற இடத்தில் நீரில் மூழ்கி சேதமடைந்திருந்தால் தான் அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு,
இன்சூரன்ஸ் ஓடி வண்டி தண்ணியில ஓடினா அது இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்ல.
இப்போ வந்து நான் வந்து ஒரு என்னோட வண்டி ஓட்டிட்டே போயிட்டே இருக்கேன் சாலையில, அங்க வந்து வெள்ளம் வந்து அங்க வந்து நான் ரைஸ் பண்றேன், வண்டியை ரைஸ் பண்ணி போக பாக்குறேன், அங்க வந்து மூழ்கிடுச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல வந்து இழப்பீடு கிடைக்காதா?
அது வந்து இழப்பீடு கிடைக்காதான்னு இவங்க இப்போ இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, வண்டி அதாவது அப்போ டேமேஜ் ஆனால் கூட அதுக்கப்புறம் அதை ஓட்டு தண்ணியில் இருந்து கூட ஓட்டக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி, அதாவது என்னன்னா அவங்க வந்து தண்ணியில இருக்கும்போது நம்ம அனுப்பிட்டு தண்ணி இல்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னா தண்ணியில இது பண்ண தண்ணிக்குள்ள இன்ஜின்குள்ள தண்ணி போகும், எல்லாம் போகும், இன்னும் கெட்டு போகும். அதனால அது மாதிரி பண்ணாங்கன்னா கிளைம் கிடையாதுன்னு தான் சொல்றாங்க.
இந்த நிலைப்பாடு வந்து பயன்பாட்டாளர்களுக்கு எதிரானது ஒரு நிலைப்பாடு அப்படின்னு ஒரு பரவலான விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி இனிமே வந்து இந்தியா?
அதை வந்து அணுகுமுறை தவறுதாங்க. இன்சூரன்ஸ் அணுகுமுறை அது தவறு தான். அது வெள்ளம்னு வந்த அப்புறம் அதுக்கும் சேர்த்து அது காப்பீடு வழங்குறது தான் சரியான.
அந்த முடிவை எடுத்து அதை மாற்ற வேண்டியது அரசாங்கமா இல்லது நிறுவனங்களா?
இதை நிறுவனங்கள், அரசாங்கம், அரசாங்கம் இதில் தலையிட முடியாதுங்க. இது நிறுவனங்கள் தான் இதை வந்து அதை சரி செய்ய வேண்டும்.
தனி நபர்களுடைய அலுவலகங்கள், வீடுகள் மற்றும் அதில் இருக்கும் பொருட்களுக்கான காப்பீடு பத்தி பேசணும். அரசு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களுக்குள் இருக்கும் பொருட்கள், ஆவணங்கள் இவற்றுக்கான காப்பீடு குறித்து அரசு என்ன மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்குது? இப்ப ஒரு கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு, கவுன்சிலர் ஆபீஸ் இருக்கு,
எம்எல்ஏ சார் எடுக்கிறது இல்ல.
ஸோ அரசு நிறுவனங்களே கூட அவர்களுடைய அரசு ஆவணங்கள், அங்கே இருக்கும் மற்ற தொழில்நுட்ப கருவிகள் இதுக்கு எதுக்குமே வந்து
இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அலுவலகங்கள்லாம் எடுக்கிறது இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அந்த மாதிரி அரசு நிறுவனம்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணுறது கிடையாது, அவங்களே செல்ஃப் இன்சூரன்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இன்சூர் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாடு அரசு பஸ்ஸஸ் எல்லாம் அவங்களே தான் செல்ஃப் இன்சூரன்ஸ் தான் பண்ணுறாங்க.
காப்பீட்டுத்துறை நிபுணர் ஸ்ரீகாந்த். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. சிரியாவில் அரச படையினரால் கைது செய்யப்பட்ட ஃபரா என்கிற பெண் கைதான பின்னர் தான் எதிர்கொண்ட சித்திரவதைகளை பிபிசியிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் முக்கிய பகுதிகளை தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
One of the girls said she was raped. If I didn't give him the information.
பிரிட்டனில் பிறந்த ஃபரா சிரியாவில் வளர்ந்தவர் ஆவார். அவர் சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத்திற்கு எதிராகவும் அவரை எதிர்ப்பவர்களுக்கு ஆதரவாகவும் செயற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டில் சிரிய பாதுகாப்பு படையினரால் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டார். சிரியாவில் கைதுகளுக்கு பின்னர் முன்னெடுக்கப்படும் சித்திரவதைகள் தொடர்பில் அந்நாட்டு அரசை சாடும் அவர், இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளை விட அரச படையினரை அச்சுறுத்தலானவர்களாக அவர் பார்க்கிறார்.
I knew what's coming. Well, in a way, that's not good.
நான் கைது செய்யப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் எனது தோழி கைது செய்யப்பட்டாள். அவள் என்னிடம் அனைத்தையும் கூறினாள். ஆனால் நிலைமையோ அவள் கூறியதை விட மிக மோசமானது. என்னை கைது செய்து ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு முதலில் சில ஆண்களை நான் பார்த்தேன். அவர்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். அவர்களின் உடலின் பிற்பகுதியிலிருந்தும் கால்களிலிருந்தும் ரத்தம் வந்து கொண்டிருந்தது.
அவ்வாறு தொங்கவிடப்பட்டிருந்தவர்கள் வலியினால் துடித்துக் கொண்டு வருத்தம் தாங்க முடியாமல் அலறிக்கொண்டிருந்தார்கள் என கூறிய ஃபரா, தன்னுடன் மேலும் 12 பெண்கள் அங்கு குளிரான இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் எனவும் தெரிவித்தார்.
They hit you and then they ask you the question. They stop, they ask you the question. If you don't answer, they hit you more. You get to that stage that you're not.
அவர்கள் அடித்து கேள்வி கேட்பார்கள். பதில் கூறவில்லை என்றால் தொடர்ந்தும் அடிப்பார்கள். வலி ஏற்படும் வரை முகத்தில் தண்ணீரை தெளித்து அடிப்பார்கள். ஒரு நாள் மின்சார கருவிகளை கொண்டு என்னை சித்திரவதைப்படுத்தினார்கள். என்னுடன் இருந்த ஒரு பெண் தன்னை அதிகாரிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறினாள். ஆனால் அதை நான் பார்க்கவில்லை. எனினும் என்னையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப் போவதாக அவர்கள் மிரட்டினார்கள்
என்று தான் அனுபவித்த சித்திரவதைகளை வர்ணித்த ஃபரா, 36 நாட்களின் பின்னர் ஒரு நாள் தான் திடீரென எந்த காரணமும் சொல்லப்படாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறினார். சிரியாவில் தான் எதிர்கொண்ட பிரச்சனைகள், சித்திரவதைகள் போன்றவற்றுக்கு அந்நாட்டு அரசே பொறுப்பு என ஃபரா கூறுகிறார். தனது விடுதலைக்கு பின்னர் ஃபரா பிரிட்டன் வந்துவிட்டார். சிரியாவில் உள்ள தடுப்பு முகாம்களில் சித்திரவதை, நீதிக்கு புறம்பான மரண தண்டனை போன்ற மூர்க்கத்தனமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் கடந்த மாதம் தெரிவித்திருந்தது. இஸ்லாமிய அரசு, தீவிரவாதம், அகதிகள் விவகாரம், இடப்பெயர்வு உட்பட சர்வதேச அளவில் இன்று பேசப்படும் அனைத்து விடயங்களும் சிரியாவை அடிப்படையாகவே கொண்டுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் சிரியாவின் நிலப்பரப்பின் பல பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளனர். இன்னொரு புறத்தில் அதிபர் அசாத்திற்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களும் அங்கு அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகின்றன. இஸ்லாமிய அரசினர் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி உலக நாடுகள் சிரியாவின் மீது குண்டுகளை வீசி வருகின்றன. லட்சக்கணக்கான சிரிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பா, மத்திய கிழக்கு உட்பட பல நாடுகளில் தஞ்சம் கோரி வருகின்றனர். இடப்பெயர்வுக்கான தமது பயணத்தின் போது இவர்களில் பலர் உயிரிழக்கின்ற சம்பவங்களும் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன. சிரியாவில் 2011 மற்றும் 2015 இடைப்பட்ட காலத்தில்
சுமார் 65,000 பேர், அதிலும் அதிகமாக பொதுமக்கள் கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டுள்ளனர் என சிரியாவுக்கான மனித உரிமைகள் வலையமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் துஷ்பிரயோகம் தொடர்பாக தங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டை சிரிய அரசாங்கம் தொடர்ந்தும் மறுத்து வருகிறது.
சார்ல்ஸ் பீட்டர் வழங்கிய இந்த செய்திக் குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.